الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. طه ما أنزلنا عليك القرآن لتشقى. قال أيضا: يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. وقال تعالى: فصل لربك وانحر. صدق الله العظيم. الله நல்லடி யார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்று நாம் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப பகுதிகளில் இருக்கிறோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அரஃபாவுடைய குறை 9 நோம்பு பிடிப்பது சுன்னத்தாகும். திங்கட்கிழமை நாம் பெருநாள் கொண்டாட இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இன்று மினாவை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து நாளை அரஃபா தினத்தன்று அவர்களுடைய அந்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த வருடம் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் அமைதியும் வெற்றியும் வருவதற்குரிய ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கிருவானாக. எனக்கும் உங்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய அந்த மாளிகை மதித்து அதுக்கு அடிக்கடி போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. கனிமானவர்களே, இன்று இந்த குறுகிய நேரத்தில் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் நான் 4 தலைப்புகளை இங்கு பேச இருக்கிறேன். 1வது, இஸ்லாம் தீன் ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீன் ஷரியத் மார்க்கம் அல்ல. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாவினால் வகுக்கப்பட்ட மிக அழகான மார்க்கம் தீன் ஷரியத். இது 1வது. 2வதாக, நாம் அரஃபாவுடைய நோன்பை எப்பொழுது நோக்க வேண்டும்? 3வதாக, குர்பான் உதுஹியா கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும்? 4வதாக, பெருநாள் அன்று முஸ்லிம்கள் தன்னுடைய பெருநாளையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அய்யாமு தஷ்ரீக்கையும், ஏன் இந்த ஜும்மாவுக்கு பிறகு அடுத்த ஜும்மா வரும் பொழுது இந்த அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும், அதனால் நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் இந்த தூதை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 4 விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கன்னியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரத்து தாஹால அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே, நீ சிரமப்படுவதற்காக இந்த குர்ஆனை நாம் உம்மீது இறக்கவில்லை. நபியவர்களுக்கு அல்லாஹ் இறக்கின குர்ஆன் நபியவர்களையோ உம்மத்தையோ சிரமப்படுத்துவதற்கு அல்ல என்று நபியவர்களை பார்த்தே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சூரத்துல் பக்கராவுடைய 185வது திருவசனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. நோம்புடைய விஷயத்தை பேசிக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறான். அடுத்து சூரத்துல் மாயிதாவுடைய 88வது திருவசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு لا تحرموا الطيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين என்ற அல்லாஹு தஆலா மூமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி ஆகமாக்கி உள்ள பரிசுத்தமான அந்த பொருட்களை ஹராமாக்க வேண்டாம், அதை விலக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள், இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை, எல்லை மீறுபவர்களை, தன்னுடைய மனு இச்சையின்படி எதையுமே ஹலால் ஹராம் ஆக்கி கொள்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹுடைய மார்க்கத்தை யாராலும் ஹலாலை ஹலாலா ஹராமாக்கவோ ஹராமை ஹலாலாக்கவோ முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையை இந்த குர்ஆனுடைய சூரத்துல் பக்கரா, சூரத்துல் மாயிதா, சூரத்து தாஹா இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின்படி அதை ஹலாலாக்கவோ ஹராமாக்கவோ மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அந்த அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்பித்தார்கள். சஹி முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தை அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸஹு வ முஆஸ் இப்னு ஜபல் முஆஸன் இலல் யமன், அபு மூசா அஷ்அரியையும் முஆஸ் ரழியல்லாஹு அவர்களையும் நபி அவர்கள் யமனுக்கு அனுப்புற நேரத்தில் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யஸ்ஸிரா வலா துஸ்ஸிரா பஷ்ஷிரா வலா துநஃபிரா என்று நபி அவர்கள், நீங்க மார்க்கம் எந்த அளவு எவ்வளவு அழகாக இலகுவாக தரப்பட்டிருக்கிறதோ அதை அந்த அளவு அதே முறையில இலகுவாக முன்வைங்க, அதை நீங்கள் உங்களோட மனு இச்சையின்படி உங்களோட இஷ்டப்படி நீங்க அதை லேசாக்கவும் வேண்டாம், அதை கஷ்டமாக்கவும் வேண்டாம். அதே நேரத்தில் மக்களுக்கு நீங்க வெறுப்படைய செய்யாதீர்கள், நன்மாராயங்களை மக்களுக்கு சொல்லுங்க. மக்களுக்கு நீங்க மார்க்கத்தின் வெறுப்பையும் அவர்களுக்கு அதன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகையிலும் உங்களுடைய இஷ்டப்படி அதை திணிச்சு மாற்றி அமைத்தீங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்க மாட்டாது. சில சஹாபாக்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தார்கள், ஒன்று சேர்ந்து சத்தியம் செய்தார்கள், நாம் மாமிசம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வெள்ளி ஆடைகள் அணிய மாட்டோம், நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்று சஹாபாக்கள் சத்தியம் செய்து கொண்ட செய்தி நபி அவர்களுக்கு இந்த சஹாபாக்களை நபி அவர்கள் அழைத்துதான் இந்த சூரத்துல் மாயிதாவுடைய 87வது திருவசனம், யா யுஹல்லதீன ஆமனு, ஓ விசுவாசிகளே, லா தஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலால் ஆக்கியவைகளை நீங்கள் உங்கள் மீது ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம். வலா தஅதது, வரம்பு மீறி எல்லை மீறி நீங்கள் நடப்பதை அல்லாஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் மஃதீன், அந்த வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, இந்த தீன் உலகத்துக்குள்ளதே. எங்களுடைய இறுதி தூதர் மதீனாவுடைய கிரீடம் உலகத்திற்கு ரஹமத்தாக வந்த நபி காத்தமுல் நபியின், அவர்களுக்கு பிறகு நபி வரப்போறது இல்லை. அப்ப அல்லாஹ் 100,000 மேல நபிமார்கள் அனுப்பி இறுதி நபி அனுப்பினதுக்கு பிறகு, இறுதி வேதத்தை எடுப்பினதுக்கு பிறகு புதிய ஒரு ஆயத்தை யாராலும் சேர்க்க முடியாது, யாராலும் நீக்க முடியாது. அந்த 114 சூரத்துகளை யாராலும் ஒன்று அதிகரிக்கவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனா இது உள்ளுக்கு தான் எல்லாமே சட்டங்கள் எடுக்க வேண்டி வரும். அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சஹாபாக்களை நபி அவர்கள் ஹைபருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹைபருக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நீங்க அசருடைய தொழுகைய பனு குறைதா என்ற இடத்துக்கு போயிட்டு தான் தொழுகணும் என்று நபி அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் அந்த பிரயாணம் செய்து கொண்டு போகும் பொழுது அசருடைய நேரம் வந்துவிட்டது. இப்ப பனு குறைதாக்கு போன அசர் கலாவாகிவிடும், என்ன செய்வது என்ற இந்த சங்கடத்தில் ஆகின பொழுது ஒரு சாரார் தொழுதார்கள், ஒரு சாரார் தொழவில்லை. தொழுதவர்கள் நபிக்கு வழிபட்டார்கள், தொழாதவர்கள் அல்லாஹ் ஹாஃபிது அல ஸலவாத்தி வ ஸலாத்தில் வுஸ்தா, ஒரு தஃப்சீரின் படி அசருடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அதுக்கு மாறு செய்தார்கள். அவர் ரெண்டு விதமாக சஹாபாக்கள் பிரிந்து அமல் செய்துட்டு வந்த பிறகு துக்கிரதாலிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வு நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது காலபாதகும் லம் நுஸல்லி அத்தா நஃபியஹா பனு குறைதா வரும் வரைக்கும் நாம் தொழவில்லை காலபாதகும் பல் நுஸல்லி நாங்கள் தொழுது விட்டோம் பாதையிலே கலாவாகிவிடும் என்ற காரணத்தினால நபி அவர்கள் யார் மீதும் கடிந்து கொள்ளவில்லை. இதனாலதான் உலமாக்கள் கண்ணியமானவர்களே இந்த 1400 வருடங்களாக இந்த தீன் ஒரு குறுகிய காலத்துக்கு வந்த மார்க்கம் அல்ல. ஒவ்வொரு காலத்திலையும் மனித தேவைகள் வித்தியாசப்படும். அந்த நேரத்தில் வகை வரமாட்டாது, குர்ஆனுடைய ஆயத்துகள்ல மாற்றம் செய்ய முடியாது. அப்ப அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள், நீங்க இப்படிதான் அந்த நேரத்தில் நடந்து கொள்ளணும். ரெண்டு ஆய்வின்படி ஒரு விஷயத்துல ரெண்டு கருத்துகள் வரக்கூடிய நேரத்தில் அதுல முரண்பட்டு தர்க்கித்து விவாதித்து சண்டை செய்வது அல்ல. ஃபஜ்ருடைய தொழுகையை 2.5 to 3 காத்து ஆக்க முடியாது, மகரிபுடைய 3 காத்து 2 மாற்ற முடியாது, அசர் இஷா துஹர 2 மாற்ற முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் சில காலங்கள்ல சில நேரங்கள்ல சில சில ஃபத்வாக்கள் தேவைப்படும். அந்த ஃபத்வாக்களை எப்படி கொடுப்பது என்பதற்கு இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிப்படையாக வைத்து அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், சில நேரம் ஆய்வுல சில பிழைகள் வரலாம். ஒருவர் ஒரு ஆய்வு செய்து ஒரு கருத்தை முன்வைக்கலாம், இன்னொருவர் வேறொரு கருத்தை முன்வைக்கலாம். ஆனால் அவர்கள் அடிப்படையை வச்சு எடுத்த காரணத்தினால ரெண்டு பேருக்கும் நன்மை இருக்குது, ஒருவருக்கு ஒரு நன்மையும் மற்றவருக்கு ரெண்டு நன்மையும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை அழகாக எங்களுக்கு வகுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அடிப்படையை வச்சுதான் சஹாபாக்கள், இது அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய காலத்தில் பல சிக்கல்கள் வந்தன, அதை அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் மஷூரா ஆலோசனை இஜ்மா இவைகளை வைத்து தீர்ப்பளித்தார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தன, அந்த நேரத்திலேயும் இதுதான் கடைபிடித்தார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களும் இதுதான் செய்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா உலகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் தான் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ். இந்த 4 இமாம்களும் அந்தந்த காலத்தில் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய முயற்சி, அது அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஒரு பெரிய ஹைரை இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தியிருக்கார். அந்த அடிப்படையில் சில சில சந்தர்ப்பத்தில் சில சில விஷயங்கள் வரும் பொழுது, உதாரணமாக 2021 இந்த நாட்டில் ஒரு கன்ஸ்டிடியூஷன் அமைக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதுக்கு மக்களிடத்தில் ஆய்வுகளை கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் ஜமீத்துல்லாஹ் சார்பாக இந்த நாட்டுடைய கன்ஸ்டிடியூஷன் எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு சட்டம் குர்ஆன் ஹதீஸ் கிட்டத்தட்ட ஒரு விரிவான ஒரு ஆக்கம் இதை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். 10 பக்கங்கள் கொண்டது, அதுல இஸ்லாமிய அடிப்படைகளை, ஒரு வாழ்க்கை எவ்வளவு பொறுமதியானது, ஒரு உயிர் எவ்வளவு பொறுமதியானது, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிவு எவ்வளவு பொறுமதியானது, ஃபேமிலி லைஃப் என்பது எவ்வளவு முக்கியமானது, மனிதனுடைய சொத்து செல்வம் எவ்வளவு முக்கியமானது, மனிதனுடைய மார்க்கம், மனித உரிமைகள், இவைகள் அடிப்படையாக வைத்து குர்ஆன் சுன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நபியவர்கள் மதீனால இதை எப்படி உருவாக்க முயற்சி எடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு சட்ட உருவாக்கமுடைய நேரத்தில் 1000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எப்ப ஒரு சட்டம் என்று தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் பின்வாங்கியது கிடையாது என்பதை நாங்கள் எல்லாரும் மனதில் பதிவேற்றுகிறோம். இஸ்லாம் மிக விரிவான மார்க்கம். இந்த நாட்டில் 10 வீத முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய அல்லது சிறுபான்மையினர்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் பாகிஸ்தானை போல சவுதி அரேபியாவை போல அல்லது இஸ்லாமிய நாடுகளில் சிறுபான்மையினர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய இந்த விசால தன்மையை சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரெண்டையும் வழிகாட்டி விட்டு போயிருக்கிறார்கள். மதீனால நபி அவர்கள் ஒரு சாசனத்தை, ஒரு கன்ஸ்டிடியூஷனை உருவாக்க பெரிய முயற்சி எடுத்து இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய மாற்று மதத்தவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், ஆக சட்ட ஆளுமை உள்ளவர்கள் எங்க நாட்டில் முன்னைய காலத்தில் வாழ்ந்து மறந்த ஸ்ரீ ஜெ வீரமந்திரி போன்றவர்கள் எல்லாம் இதை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மதீனாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு அழகானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த அடிப்படையில் எங்களுக்கிட்டேயும் சில சில கேள்விகள் வரும். மார்க்க தெளிவுகளை எங்கள்கிட்ட கேட்பார்கள், அரசாங்கம் கேட்பாங்க. அரசாங்கம் கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்க மார்க்க சட்டத்தை சொல்லுவோம், அதை எடுத்து நடப்படுத்தப்படுத்துறதுக்கு எங்களால என்னென்ன முயற்சிகள் ஏழுமோ பார்லிமெண்ட்டுக்கு நாங்க அதற்கு கருத்தை முன்வைப்போம். சட்டம் ஆக்கக்கூடிய இடம் அதுல எங்களோட மனச்சிப்படி நாங்க விரும்பக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையில வராத பட்சத்தில் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா என்பதையும் நாங்க பார்ப்போம். முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில, மனித உரிமைகள் என்ற அடிப்படையில ஒரு சட்டத்தை வகுக்கும் பொழுது அதில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இடம்பாடுகள். 1984 நான் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செய்தேன், அல்லாஹ் எனக்கு 40 வருஷத்துக்கு பிறகு அதை நிறைவேற்றி தந்தான். என்னன்னா, ஒரு முஸ்லிம் அமெரிக்கால அங்க யுனைடெட் நேஷன்ல அவர் இஸ்லாத்தை பத்தி பேசினார். அந்த நேரம் நானும் துவா செய்தேன், யா அல்லாஹ் எனக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பை தந்தால் நானும் இதை போய் பேச வேண்டும் என்று. இந்த வருடம் ஆரம்பத்திலையும் சென்ற வருடம் நவம்பர்லையும் எனக்கு அல்லாஹ் அந்த அவகாசத்தை 39-40 வருஷத்துக்கு தந்தான். நானும் ஜெனீவால எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் அங்க நடத்தின ஒரு ஜும்மா கொத்துவால அது பதிவு செய்யப்பட்ட இடத்துல உலகத்தில் சிறுபான்மை நாடுகளுக்கும் பெரும்பான்மை நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் எப்படி இஸ்லாமிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், சகவாழ்வு என்பது என்ன என்பதை நான் மிக தெளிவாக அங்கு முன்வைக்க அல்லாஹ் எனக்கு தந்த அந்த சந்தர்ப்பத்தை நான் அல்லாஹ்வுக்கு நன்றியாக செலுத்திக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, எங்களோட மார்க்கம் மிக விசாலமானது. குறுகிய சிந்தனையோட குறுகிய பார்வையில இதை பார்க்காம விசால ஃபதாவா தக்தலிஃபு பிஇக்திலாஃபில் அஹ்வால் வல் அஷ்ஹாஸ் வல் அஸ்மான், கால நேரம் சூல் அடிப்படையில் ஃபத்வாக்கள் வித்தியாசப்படும். அதனால மார்க்கம் வித்தியாசப்படும் என்பது அல்ல, ஒருவருடைய கருத்து உண்டாக இருக்கும், அவரும் உண்டை. இதுதான் ஷேக்குல் ஹதீஸ் ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சஹி மொத்த இமாம் மாலிக் அவர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆய்வின்படி தக்தீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இந்த 4 இமாம்களுக்கு மத்தியில 200 மசாயில்கள் வித்தியாசம் இருக்குது. கையை எங்க வைக்கணும் என்பதுல பல கருத்துகள் இருக்குது. சலாம் எப்படி கொடுக்கணும் பல கருத்துகள் இருக்கு. இடைப்பட்ட இடத்துல என்னென்ன ஓதணும் என்றதுல எப்படி அதுல நடந்து கொள்ளணும் என்றதுல 200 மசாயில்கள். இது யாரும் சண்டை பிடிக்கிறதுக்குள்ளது அல்ல, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். கன்னிமாமக்கனே, வெட்டிகன்ல இருந்து போப்புடைய அந்த இடத்திலிருந்து ஜமியத்துலமாக்கு வந்து அவர்கள் ஒரு கேள்வி, பல கேள்விகளை கேட்ட நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். நபியுடைய காலத்தில் இந்த டெஸ்ட் பேபி இருக்கலையே, இதுக்கு நீங்க எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க? அப்ப இந்த அடிப்படைகளை தான் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். எங்கட நபி அவர்கள் எல்லா காலத்திலையும் மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்குரிய சில அடிப்படைகளை தந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால 4 இமாம்களும் ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறாங்க. குர்ஆன் முதலிடம், ஹதீஸ் 2வது இடம், இஜ்மா 3வது இடம், கியாஸ் 4வது இடம். இந்த 4 மூலாதாரங்களை வச்சு, அடிப்படை ரிசோர்ஸ்களை வச்சுதான் ஒரு மார்க்க தீர்ப்பு கொடுக்கப்படும் என்பது மிக தெளிவாக இருக்குது. அதனால எப்பொழுதுமே நாங்க ஒரு மார்க்கம் இந்த நாட்டில் பலரையும் கேட்பாங்க. தீவிரவாதிகளுடைய அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யறதா என்று சொன்ன நேரம் பொறுப்பெடுக்க மாட்டோம். கண்ணியமானே, ரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல வந்த நேரம் உட முஸ்லிம்கள் அவங்க ரத்தம் அல்லாஹ் பாதுகாக்க யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது, ரத்தம் எடுத்துக்கொள்றாங்க. ஆனா ரத்தம் கொடுக்கக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்தில் அது மார்க்கத்தில் கூடாது என்று சொல்றாங்க. இது நவீன காலத்தில் இப்படி ஒன்று இருக்குல்ல, டெஸ்டிங் பேபி ஒன்று இருக்குல்ல, ரத்த தானம் எப்படி செய்யறோம் ஒன்று இருக்குல்ல. நாங்க உலமாக்கல் ஒன்று சேர்ந்து, அது உலகத்துடைய உலமாக்கல், அசருடைய, மக்காவுடைய, ஜித்தாவுடைய, பாகிஸ்தானுடைய, இந்தியாவுடைய கலெக்டிவ் ஃபத்வா,
ஒரு தனிப்பட்ட நபருடைய பத்துவா இல்ல, இலங்கையும் கலெக்டிவ் பத்துவாவதான் பத்துவாவாக அது நாடி வருகிறது. 56 உலமாக்கள் இருந்து பல அமைப்புகளை சேர்ந்தவர், பல மதுரைகளை சேர்ந்தவர் இருந்துதான் இந்த நாட்டில் ஷாபி மதுரவின் படி இந்த 4 அடிப்படைகளை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கண்ணியமானவர்களே, இதை ஒவ்வொருவரும் மதிச்சு பழக, தன்னுடைய மார்க்கத்துக்கு வெற்றியை அடைய முயற்சி எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 16 திகதி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அரஃபாவுடைய நாள், நாளைக்கு சனிக்கிழமை மக்காவுடைய அரஃபாவுடைய நாள். சில இடங்களில் ஆஸ்திரேலியால எல்லாம் 2 நாள் வித்தியாசம் ஆகிறது, அவர்களுக்கு நிர்வித்தியாசமாக இருக்கும். நாங்க இங்க பெருநாள் கொண்டாடக்குல அவர்கள் அரஃபா கொண்டாடுவாங்க, சவுதியில பெருநாள் கொண்டாடக்குல நாங்க இங்க அரஃபா கொண்டாடுவோம். இது ஒரு பிரச்சனை அல்ல. தயவு செய்து இத ஒற்றுமைக்குரிய வழியாக மக்களுக்கு பேசி, உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் இதுவும் கிடைச்சிருக்கிறதுனால ஒவ்வொருவரும் சட்டத்தை பேச ஆரம்பிச்சா, ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கொண்டு அதை விமர்சிக்க ஆரம்பிச்சா, மார்க்கத்தை கொச்சப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நீங்க எல்லாரும் ஆளாவீங்க. அந்த குற்றத்தை நீங்க சுமக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சில இடத்துல சுருக்கமாக, இப்ப எனக்கு நான் தொகுத்திருக்கிறது எல்லாமே பேசினா நான் பேச போறதே 30 நிமிஷம் தான் அல்லது 35 நிமிஷம். இந்த கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால அது 35 நிமிஷமாக இருக்கும். இல்லைன்னா இதை விட சுருக்கமாக எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. சுருக்கமாக என்ன சொல்லுவோம், இந்த நாட்டுடைய அரஃபாவுடைய நோன்பு சனிக்கிழமை அல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான். மக்காவுடைய அரஃபாவுடைய நோன்பு அது சனிக்கிழமை, அரஃபாவுடைய மைதான் அது சனிக்கிழமையாகத்தான் இருக்கும். இது வித்தியாசம் உலகத்துக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இதை மாற்ற முடியாத, மாற்ற முயற்சி எடுக்க வேண்டாம் என்றே சவுதியில உள்ள அந்த ஃபிக்ஹுடைய அறிஞர்கள், அங்கு வாழ்ந்து வர்ணித்த ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள், இன்னும் அசருடைய உலமாக்கள், இன்னும் இலங்கையுடைய ஃபத்வா இப்படிதான் இருக்கிறது. இதை பத்தி விரிவாக பல கட்டத்தில் பல சந்தர்ப்பத்தில் நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க நாளைக்கு நோப்பிடுங்க, நான் இன்றைக்கு நோப்பிடுங்க. 9 நாள் நீங்க நோப்பிடிச்சிருக்கலாம், மிச்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் பிரச்சனை படுத்துறதுக்குரிய விஷயம் அல்ல. பிராந்தியத்துக்கு அடிப்படையில, துறையுடைய அடிப்படையில சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ நான் பல சந்தர்ப்பத்தில் விவரிச்சிருக்கிறேன். அதனால கண்ணியமானவர்களே, எங்களுடைய அரஃபாவுடைய நோன்பு அது ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது. நாளை சனிக்கிழமை நீங்க விரும்பினால் அதுலேயும் 15 திகதி 16 நோன் பிடிக்கலாம். எங்களுக்கு பெருநாள் சிங்கக்கிழமையாகத்தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு அது அரஃபாவுடைய நாள், அது 17 சிலர் அதுலேயும் 2 கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள். இப்படி பல நாடுகளில் இருக்கிறது. இதுதான் உலமாக்களுடைய தீர்ப்பு என்ற காரணத்தினால இதை எடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, இந்த நாட்டுக்கு இந்த மாடறுப்பு ஆடறுப்பு சம்பந்தமாக ஒரு தனி ஆக்ட் இருக்கிறது. அந்த ஆக்டின் படி சில சலுகைகள் இந்த நாட்டில் தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் ஆடு மாடு அறுப்புகள் அது சர்வசாதாரணமாக பல இடங்களிலேயும் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் எல்லா காலத்திலையும் இந்த குர்பானுடைய அமலை சிறப்பாக செய்து வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு நாங்கள் இதை சுக்ரு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் இது ஒரு சுன்னம் அக்கதாவாக கட்டாயமான சுன்னத்தாக இருக்கிறது. ஹனபி மதுஹபின் அடிப்படையில் இது ஒரு வாஜிப் ஃபர்துக்கும் சுன்னம் அக்கதாக்கும் இடையில வாஜிபுடைய அந்தஸ்தை பெறுகிறது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் என்று, ஆகவே நீ மறுச்சகனை தொழுது, அந்த குர்ஆன் கொடுத்து அதை அறுப்பீராக என்று அல்லாஹு தஆலா நஹர் செய்யுமாறு ஒட்டகத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த அமலை சஹாபாக்கள் பல ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை நிறமுடைய கொம்புள்ள இரு செம்மறி ஆடுகளை எடுத்து தனது காலை அதனுடைய கழுத்தில் ஓரத்தில் வைத்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள் என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவாதிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு பதிவில் வருகிறதே, நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாக்கு போன நேரத்தில் சுமார் 100 ஒட்டகைகளை எடுத்துட்டு போறாங்க. அந்த 100 ஒட்டகைகளை நபி அவங்க எடுத்துட்டு போன இடத்துல 63 ஒட்டகைகளை தன் கையால் அறுத்தாங்க. சுபஹானல்லாஹ். அதனுடைய விசேஷத்தன்மைன்னா நபியவங்க அந்த ஒட்டகத்தை நகர் செய்யணும், அடிக்கணும். அந்த கத்தி எப்படி தூக்கும் பொழுது ஒவ்வொரு ஒட்டகமும் தன் கலத்தை நபி கத்திக்கிட்ட கொடுத்தது. அந்த ஒட்டகமும் புரிஞ்சிருந்தது, இது நபியுடைய கையால எனக்கு நகர் நடக்க போகிறது. 63 ஒட்டகைகளை நபி அவர்கள் நகர் செய்ததுக்கு பிறகே சுபஹானல்லாஹ் எஞ்சுள்ள 37 அலி ரலி அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. அலியே, நீ உன்னுடைய கையால யாருக்கு இந்த 63 நபி அவர்கள் அறுத்ததே 63 வயதுல மௌத்தாக போகிறேன் என்ற ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம் என்றே உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வசதி உள்ளவர்கள் இந்த நாட்டில் சில மக்கள் வருஷத்தில் ஒரு முறை தான் மாமிசம் சாப்பிடுகிறார்கள். நீங்க எல்லாத்தையும் கொழும்புல தான் அறுத்து கொடுக்கணும் என்றது இல்லை, நீங்க ஒரு மாடு தான் கொடுக்கணும் என்றது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு வசதி தந்திருந்தா ரெண்டையும் கொடுக்கலாம், மூணையும் கொடுக்கலாம். கடன் எடுத்து நீங்க கொடுக்கணும் என்றதும் இல்லை. உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தா அதுக்கு சுன்ன மாக்கதா ஷாஃபி அடிப்படையில், ஷாஃபி மதபுடைய அடிப்படையில அதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம். நீங்க வேற தர்மங்களை செய்யலாம். உங்களுக்கு இன்றைக்கு பிறநாள் 17ஆம் தேதி, 18, 19, 20 இந்த நாட்களில் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆடை அறுக்கக்கூடிய 35,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை அல்லது 40,000 ரூபாய் ஒரு ஆடு அறுக்கிறதுக்கு எவ்வளவு தொகை ஒன்று வருமோ, சில கிராமங்கள் எடுத்தீங்கன்னா அதுல குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்தா அந்த இடத்துல கொடுத்து அறுக்கிறது, நீங்களே நின்று அறுக்கிறது ஆக சிரமமாக கஷ்டம் இல்லை, சுண்ணத்தாக இருக்கும். இல்லைண்டா யாரை வச்சு அறுத்து கொடுக்கலும்டா நல்லதாக இருக்கும். அதனால யாருக்கு அத 25,000, 30,000, 40,000 அதை சகிச்சு கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு பண வசதி இருக்குமோ அவர்கள் மீதுதான் ஷாபி மதப்படி இது சுன்னத்து மக்கதாவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அந்த அமலை மிக ஒரு சிறப்பான சுன்னத்தாக செய்ய முன்வர வேண்டும் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த சுன்னத்து உலகியா என்ற இந்த சுன்னத்து இஸ்லாம் ஒரு மிக அறிவுபூர்வமான ஒரு மார்க்கம் என்றத வெளிப்படுத்துகிறது. பாருங்க, நாங்க யாரெல்லாம் குர்பான் கொடுக்கிறோமோ, முடியறக்கிறது, நிறைவேற்றுறது, தாடிகளை கத்தரிக்கிறது, இவைகள் எல்லாம் ஒரு சுன்னத்தாக இருக்கும், அதை செய்யாம இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்திய வச்சு மகண்ட களத்துல அறுக்க பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா அதை விடல. அல்லாஹ் எதிர்பார்த்தது என்னது, இந்த மகனுக்கு, இந்த தாய்க்கு, இந்த கணவனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின் மகத்துவம் இருக்குதா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளையின் மகத்துவம் நிறைந்த நபியாக, நபியுடைய மகனாக, நபியுடைய மனைவியாக அவர்கள் மூணு பேரும் காட்சி அளித்தார்கள். இதுதான் இந்த ஹஜ்ஜுடைய காலம் நமக்கு தரும் ஒரு பிரதானமாக ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் இதை நாம் அறிவுபூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும், வசதி படைத்தவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், புத்தி சுவாதுள்ளமாக இருக்க வேண்டும், சுதந்திரமானவராக இருத்தல் வேண்டும். உலகியா கொடுப்பவர் இந்த 5 நிபந்தைகள் உள்ளவராக இருக்க வேண்டும். அதை எப்ப நிறைவேற்றது என்று சொன்னா, ஹஜ்ஜு பெருநாள் தினத்தன்று சூரியன் உதயமாகி பெருநாள் தொழுகையையும் இரு குத்வாக்களையும் நிகழ்வுக்கு அந்த அந்த அளவு தேவையான நேரம் சென்றதில் இருந்து துல்ஹிஜ்ஜா 19ஆம் நாள் சூரியன் மறையும் வரை அது நிறைவேற்றலாம். அப்படின்னா பிறை 13 மகரி வரை இந்த 10 ஜும்மா தொழுகைக்கு பிறகு, பெருநாள் தொழுகைக்கு பிறகு ஆரம்பித்து 11, 12, 13 இந்த 3 நாட்கள்ல இதை செய்யறதுக்கு அனுமதி இருக்கிறது. யாரு மாசத்துல 3 நோம் பிடிப்பாங்களோ, 13, 14, 15, 11, 13 நோம் பிடிக்கிறது ஹராம். அந்த மாதாந்தம் பிடிக்கிற நோம்பு 13ஆம் அன்று பிடிக்க கூடாது. அதுக்கு 14, 15, 16 அந்த 3 நோன்பையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அந்த உதுகியாவுக்கு தகுதியான பிரயாணிகள் என்று வரக்கூடிய நேரத்தில், ஊனமுற்ற பிரயாணிகள், அது குருட்டுத்தன்மை உறுதி செய்யப்பட்ட பிரயாணிகள், நோய்வாய்ப்பட்டுள்ள பிரயாணிகள், வயது முதிர்ந்த ஆரோக்கியமற்ற பிரயாணிகள், பைத்தியம் பிடித்த பிரயாணிகள், காது மற்றும் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பிரயாணிகளை இந்த 6 மிருகங்களையும்
உலகையா கொடுப்பதை முற்றாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, ஒட்டகம் அது மக்காக்கு போகக்கூடியவர்களுக்கு, பிற நாடுகளில் உள்ளவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு வெள்ளாடு வந்து அது 2 வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். செம்பரி ஆடு 1 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். அந்த மாமிசத்தை அந்த உடையவர்கள் தமது உணவுக்காக, உறவினர் எல்லாரும் அவர்களுக்காக வேண்டி ஏழைகளுக்காக கொடுக்கலாம். ஒரு ஆடையோ மாடை அறுத்தா தான் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு, ஒரு மாட்டில் 7 பகுதி இருக்கும்டா, தனக்கு ஒரு சின்ன பகுதி என்றாலும் அவர் சாப்பிட்ட பிறகு மற்ற எல்லாத்தையும் தர்மம் செய்வது ஆக ஏற்றமாக இருக்கும். இல்லாட்டியாவது 3 பிரித்துக் கொள்ளலாம். தனக்கு ஒரு பகுதி, அந்த குடும்பத்துக்கு ஒரு பகுதி, அதுல தனவந்தர்களுக்கும் கொடுக்கலாம். பிரச்சனை இல்லை. வசதி உள்ளவர்களுக்கு இது உதுகையா, கட்டாயப்படுத்திக் கொள்ளாத சுண்ணத்தான உதுகையா. சில நேரம் சிலர் நெய்யத்து வச்சு நான் கட்டாயமாக வாஜிபாக கொடுப்பேன் நெய்யத்து வச்சா அவரும் சாப்பிடுறது இல்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்கறது இல்லை. பொதுவாக இந்த உதுகையாவுடைய சுண்ணத்தை யாரெல்லாம் மொக்கதாவாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் உதுகையாவாக சுண்ணத்தாக கொடுக்கும் பொழுது அவர்கள் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். அதை 3 பிரித்துக் கொண்டு தனக்கு ஒரு பகுதி, குடும்பத்தில் பகுதி, ஏழைகளுக்கு ஒரு பகுதி, இல்லண்டா தனக்கு மாத்திரம் ஒரு சாப்பாடுக்கு ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கொண்டு முழுதாக கொடுத்து விடுவது அதுவும் ஆக சிறந்ததாக இருக்கும் என்பதாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உலகையா கொடுப்பவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய பிராணிகள் அறுப்பது சம்பந்தமாக நாட்டு சட்டங்களை எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். நமது நாட்டில் அறுவைக்கென்று ஒரு சட்டம் உள்ளது. அச்சட்டத்தை இந்நாட்டு பிரஜைகள் என்ற வகையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுல மிருகத்தின் உரிமைக்கான சான்றிதழ், மாற்று விவரச்சீட்டு, சுகார அத்தாட்சி பத்திரம் போன்ற ஆவணங்களை முன்கூட்டியே தயாரித்தல் வேண்டுமென் மேலான சகோதரர்களே. சரியத்துடைய விஷயத்தையும் ஏன்னா சென்சிட்டிவான விஷயம். சில நேரம் மாடுகளை ஏற்றி வரக்கூடியவர்கள் அதுக்குள் இந்த கடவு சீட்டுகள் இல்லாத நேரத்தில் 10 ஏற்ற வேண்டிய இடத்துல 20 ஏற்றினா அங்கு உங்களுக்கு சட்டத்தின்படி நீங்க குற்றவாளி ஆக்கி யாருடைய உதவியாக கொடுக்க போறீங்களோ அதை கொடுக்க இயலாத நிலைமை உருவாகும். அந்த நிலைமைகளுக்கு எங்களுடைய நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அதை எல்லாரும் மதித்து நடப்பது மிக அவசியமாக இருக்கும். இந்த நிலைமையை எல்லோரும் பேணிக் கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இது தவிர இதெல்லாம் எனக்கு விரிவாக சொல்வதற்குரிய நேரம் அல்ல. நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நாங்கள் அடைய இருக்கிறோம் 17 பெருநாள். பெருநாள் அன்று சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். தக்பீர் சொல்லுவது, காலையில் குளித்துக் கொள்வது, தம்மிடம் காணப்படும் சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்வது, அந்த வாசன திரவியங்களை பூசிக்கொள்வது, உணவருந்தாமல் தொழுகைக்கு சமூகம் அளித்தது, பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவது, அதே நேரம் வசதி உள்ளவர்கள் உலகையாவை நிறைவேற்றுவது, இந்த 7 வகையான சுண்ணத்துகளை இந்த வரக்கூடிய 17 நாங்கள் நிறைவேற்றலாம். முதலாவது தக்பீரில் ஈடுபடுவது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இன்று மக்கள் தல்வியாவை சொன்னவர்களாக மினாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நாளை அரஃபாவுடைய தினத்தில் எல்லோரும் ஒன்று சேர இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வருஷத்துடைய அரஃபாவை கபூல் செய்வானாக. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற அந்த தல்வியாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷம் உள்ள பலஸ்தீன மக்களுக்கும், அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன மக்களும் மிக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துடிச்சு கொண்டிருக்கிறார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய இல்லாம வெறுமனே குடும்பத்தை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பெரும் பகுதி மக்கள் தன்னால் முடியுமான தர்மங்களையும் செய்திருக்கிறார்கள். அதுவும் உரிய இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக செய்து கொண்டு, மேலான சகோதரர்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உதுகியா, இந்த துல் ஹிஜ்ஜா, இந்த ஈத் உல் அத்ஹா, இந்த சிறப்பான நபியவர்களுடைய இந்த சுன்னத்தான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும் என்று நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, இன்று நான் பல விஷயங்களை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். 1வது, எங்களுடைய ஷரியத் மார்க்கம் அது உலகளாவிய ரீதியில் வந்தது. எங்களுடைய நபி இறுதி தூதராக வந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற இந்த எமக்கு அல்லாஹ் தந்த குர்ஆனையும்
நபியவர்களுடைய ஹதீஸ்களையும் 10 லட்சமாக யஹ்யா இப்னு மஅயின் ரஹ்மஹுல்லா, 6 லட்சமாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா, 5 லட்சமாக அபூதாவூத் ரஹ்மஹுல்லா அவர்கள் தொகுத்து கொடுத்ததை இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்றவர்கள் அழகாக தொகுத்து சட்டமாக தந்திருக்கிறார்கள். அந்த வரையறைக்குள் இருந்து கொண்டுதான் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் ஷாஃபி மதவை சேர்ந்த ஒரு சாரார், ஹனபி மதவை சேர்ந்த வேறு சில மதபு உள்ளவர்களும், 4 மதபுல உள்ளவர்களும் இங்கு இருப்பார்கள். அதை மதித்து அந்த சட்டங்களை தர்க்கம் விவாதமாக ஆக்கிக் கொள்ளாமல், இந்த வீடியோக்களையும் இவைகளையும் தவறாக பகிர்ந்து கொள்ளாமல் அழகான முறையில் எங்களுடைய மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். 2வதாக அரஃபாவுடைய நோன்பை நாம் ஞாயிற்றுக்கிழமை நோட்போம். அதே நேரத்தில் சனிக்கிழமை வேண்டும் என்றாலும் இந்த 2வதாக நீங்க நோட்டு கொள்றதுக்கு, எப்படி இந்த மாசத்துல உங்களுக்கு 9 நோன்பு சுண்ணத்தாக இருந்ததோ அது 2வதாகவோ 1வதாகவோ நீங்கள் அதை ஞாயிற்றுக்கிழமை 1வதாகவும் நோட்டு கொள்ள முடியும். அடுத்ததாக உபகையா கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுடைய சட்டத்தை மறித்து அதுக்கு யாருக்கு கடமை இருக்கிறதோ, சுன்ன மாக்கதாவாக இருக்கிறதோ, அந்த சுன்ன மாக்கதாவை நல்ல மர திருப்தியுடன் அதை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும். அதே நேரத்தில் பெருநாளை நாங்கள் சிங்கக்கிழமை கொண்டாட இருக்கிறோம். அந்த பெருநாளுடைய நாள் ஒரு சந்தோஷமான நாள். அந்த நாளை அல்லாஹுடைய அந்த சட்டங்களை நிறைவேற்றியவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய சுன்னாக்களை பேணியவர்களாக, எங்களுடைய எல்லா நேர துவாக்கள்லையும் உலகத்தில் நடக்கூடிய அநியாயங்கள்ல இருந்து, உலகத்தில் எல்லோருக்கும் அநியாயத்திலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் உம்மாவுக்கு, அதிலும் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கும் அதிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து நமக்கும் அல்லாஹ் மக்காவுடைய அந்த ஜியாரத்தையும், மதீனாவுடைய ஜியாரத்தையும், பைத்துல் மக்தசுடைய ஜியாரத்தையும், அல்லாஹ்வுடைய பாதையின் மரணத்தையும், மதீனாவுடைய மௌத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு ரசிவாக்குவானாக. யாரெல்லாம் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நீ பொறுப்பாக இருப்பாயாக, மறைமுகமான உதவியை செய்வாயாக. இந்த நாட்டு முஸ்லிம்களை யாரெல்லாம் தைரியமாக ஈமானுடன், அஹ்லாக்குடன், உன்னுடைய நபியுடைய அன்புடன், யாரெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்தவர்களாக, ஒற்றுமையுடன் சகவாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய உம்மத்தாக எங்களை ஆக்கிடுவாயாக, எங்களை கவல துன்பங்களை போக்கிடுவாயாக. யாரெல்லாம் எமக்கு எங்களோட தொழில் உத்தியோகத்தில் பறக்க செய்வாயாக. இந்த வருடத்தின் ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக. உலகளாவிய உம்மத்துடைய ஹஜ்ஜை அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்களுடைய இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் வருவதற்கு நீ வகை செய்து தருவாயாக. யாரெல்லாம் பலஸ்தீன மக்களுக்கு விமோசனத்தை தருவாயாக, யாரெல்லாம் பலஸ்தீன் இருந்து அந்த அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கூட போகிறாரோ, ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய்து பலஸ்தீனத்துக்கு ஒரு விடுதலை தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் எந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோமோ, எங்களால் துவாவை தவிர வேறொன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். யாரெல்லாம் எங்களை கண் முன்னுக்கே இந்த நிலைமையை மாற்றி நாமும் அதுல போய் பங்கு பெற கிருபை செய்வாயாக. இதில் ஈடுபடக்கூடிய அநியாயக்கார அட்டகாச உள்ளவர்களுக்கு ஹிதாயத்தில்லை என்றால் நீரே அவருக்கு பொறுப்பாக இருப்பாயாக. நீ அவர்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு உன் சக்திக்கேற்ப நீ அவர்களுக்குரிய காரியத்தை செய்வாயாக. வாஹிர்தாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.